நான் இன்று என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்தனர் அம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்தனர் அம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் முயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது என்னுடைய சத்சங்கத்தை இன்று வாய்ஸ் ஆஃப் பாபாஜியில் இருந்து ஒரு சில தகவல்களை எடுத்து இந்த சத்சங்கத்தில் நாங்கள் பார்ப்போம். அதை தொடர்ந்து ஒரு அன்பரின் கேள்விக்காக நேற்று நடந்து முடிந்த சூரன் போர், முருகனுடைய சூரன் போரிலிருந்து சில விடயங்களையும் எடுத்துக்கொள்வோம். முதலாவதாக சைவ எங்களுடைய கிரியா வாய்ஸ் ஆஃப் பாபாஜி புக்கில் புத்தகத்திலிருந்து ஒரு சில தகவல்களை பார்ப்போம். அதன் தலைப்பு வேதாந்த சாதனை. எழுமின் விழுமின் இலக்கை எட்டும் வரை ஓய வேண்டாம். வேதாந்தம் என்பது வேதத்தின் இறுதி பகுதி. ஆத்மாவும் பிரம்மமும் ஒன்று என அது தைரியமாக எடுத்துரைக்கின்றது. உணர்வின் ஒற்றுமையை, இருப்பின் ஒற்றுமையை அது பேசுகின்றது. இருப்பது ஒரே உண்மை, அதுவே ஆத்மா அல்லது பிரம்மம், இது இரண்டற்ற ஒன்று என வரையறுக்கின்றது. பெயர்களும் உருவங்களும் வெறும் தோற்றம்தான். இவற்றின் அடிப்படையில் இருப்பது ஒரே உண்மைதான், அதுவே சத்தியம். எல்லாவற்றிலும் இருப்பது அழியாத ஒரே ஆத்மாவே. இது பற்றி அறியாது இருத்தலே எல்லா துயரத்திற்கும் காரணம். ஆத்ம ஞானத்தால் அறியாமையை ஒழிக்க வேண்டும். அப்போது எல்லா துயரங்களும் நீங்கும். இதுவே வேதாந்த உபதேசம். பன்மையும் பிரிவும் அறியாமையில் இருந்தே பிறக்கின்றன. அறியாமையையும் இந்த தவறான கருத்துக்களையும் நீக்கினால் அத்துவித நித்திய ஆனந்த நிலையை அடையலாம். வேதாந்த சாரம் இதுவே. நான், எனது, கர்த்தா, போகம் ஆகியவை மனிதனை சம்சாரத்தில் வீழ்த்தும். இவை அனைத்தையும் அகற்ற வேண்டும். அப்போது நாம் அமுத நிலையை அடைவோம். அழியாத ஆத்மாவை பற்றி எப்போதும் சிந்தியுங்கள். மூன்று உடல்கள், தூள சூட்சும காரண பஞ்சகோசங்கள், மூன்று நிலைகள், நனவு, கனவு, தூக்கம் ஆகியவற்றை மறங்கள். ஆத்மாவில் ஐக்கியம் அடையுங்கள். ஆத்மாவை உணரலாம். இதுவே வேதாந்த சாதனையின் சுருக்கம். ஆத்மா என்பது முழுமையான இருப்பு, முழுமை உணர்வு, முழுமை ஆனந்தம். துன்பம், துக்கம், ஜடம், அறியாமை, அழிவு ஆகியவை மாயை அல்லது அவித்தையின் விளையாட்டால் ஏற்படுபவை. பொய்யாய் தோற்றத்தை மாயை என அழைக்கின்றது. வேதாந்தம் மாயையை அழித்து ஆத்மாவோடு ஒன்றுபட வேண்டும். அறிவுக்கே தடையாக உள்ள திரையை அகற்றுங்கள். எப்போதும் சுதந்திரமான தூய ஆத்மாவே நீங்கள் என அறியுங்கள். இதுவே ஆத்ம சகசாரம். நாம் ஏற்கனவே சுதந்திரமானவர்கள். மோஷம் என்பது புதிதாக அடையப்படும் ஒன்று அன்று. வேதாந்தம் உணர்த்தும் முக்கிய பாடம் இது. நான்கு வழிகளில் உன்னை சரிப்படுத்தி கொள்க: பயிற்சி, கேள்வி, எதிரொலி மற்றும் தியானம். நீ பெறுவாய். இது வேதாந்தத்தின் ஒரே குரல். நீ அழியும் உடலன்று, நீ எங்கும் நிறைந்தவன், அழியாத ஆன்மா. நீ அதுவாகவே உள்ளாய். தத்துவமசி. வேதாந்தத்தின் செய்தி இது. நான் ஆனந்தமயமான ஆன்மா. ஓம் ஓம் ஓம். நான் பிரித்து கண்டற்கரிய ஆன்மா. ஓம் ஓம் ஓம். அவன் நான் தூய்மையான விழிப்புணர்வு. ஓம் ஓம் ஓம். இவை வேதாந்த குறிப்பிடும் தியான விதிகள். ஓம் என்பது பிரம்மத்தின் குறியீடு. நமது சாஸ்திரங்கள் அனைத்தும் முதலும் முடிவும் ஓம் என்னும் இதுவே. மெய்ப்பொருளின் முழு ஒப்புதல் என்ற பொருளுடையது இது. பரம்பொருளின் மூச்சு இதுவே. நான் இந்த உடல் அன்று, இந்த மனமன்று. உடம்பு, மனம், கோஷங்கள் மற்றும் மூன்று நிலைகளிலிருந்தும் வேறானவன். நான் அழிவற்றவன், முடிவற்றவன். நான் வேதாந்தம் ஆன்மீக விரும்பிகளின் கருவிகளில் இவ்வாறு இயம்புகின்றது. இவை வேதாந்த கருத்துக்கள். பேச்சை கவனியுங்கள். சோகம் என்பதை நவிழுங்கள். மூச்சை உள்வாங்கும் போது சோ என்பதும், வெளிவிடும் போது ஹம் என்றும் ஒலிக்கும் நானே அவன் என்பதை அது நினைவுபடுத்தும். மூச்சின் வாயிலாக காணப்படும் வேதாந்த கோட்பாடு இது. இடையூறாத பிரம்மத்தின் சிந்தனை வழியாக பிரம்ம விருத்தியை எழுப்பு, பிறப்பு மற்றும் இறப்பு என்பவற்றை அளிக்கும் ஆற்றல் வாய்ந்த வேதாந்த பென்சிலின் ஊசி மருந்து இது. உலகம் மற்றும் உடம்பு என்பனவெல்லாம் ஆன்மா அல்லது பிரம்மம் என்பவற்றை கயிற்றை பாம்பு என நினைப்பதைப் போல் போன்றது. கயிற்றை கண்டால் பாம்பு மறைந்து விடுகின்றது. ஆன்மாவை அறிக உலகம் மறைந்துவிடும். இதுவே வேதாந்தத்தின் பறையொளி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இந்த தகவலின்படி இதில் முக்கியமாக என்னவென்றால், இதன் சாரம், நாங்கள் ஆன்மா, நாங்கள் உடல் அல்ல என்பதை எல்லா விதத்தாலும் நாங்கள் புரிய வேண்டும். அதை சத்சங்கங்களில் பல இடங்களில் நாங்கள் அதை கருத்துக்கு கொண்டு வந்து அதை பற்றி பல உதாரணங்களுடன் எல்லாம் பார்த்திருக்கின்றோம். அதை கேட்கின்றோம், அதை சிந்திக்கின்றோம். ஆனால் அதை முழுவதுமாக நாங்கள் எங்களுடைய வாழ்வில் பயன்படுத்துவது இல்லை. அதனுடைய கருத்து என்னவென்றால், நாங்கள் ஆன்மா, உடல் அன்று என்று இலகுவாக சொல்கின்றோம் வாயால். மனதினால் கூட சிந்திக்கின்றோம், அதுதான் சரியென்று. ஆனால் செயலளவில் அதை நாங்கள் செயல்படுத்துவது இல்லை. ஆனால் அதுக்குத்தான் இந்த கிரியா சாதனை முக்கியமானது. நாங்கள் இந்த கிரியா சாதனை மூலம் அந்த நிலையை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அறிவு நிலைக்கும் கொண்டு வரலாம். அறிவுக்கு மேலாக செயல் நிலைக்கும் கொண்டு வரலாம். தனிய வாயால் மாத்திரம் அதை சொல்வதாகவும் செவியால் கேட்பதாகவும் இல்லாது, நாங்கள் ஆன்மா, நாங்கள் உடல் அல்ல என்றவற்றை கொண்டு வர வேண்டும். இதை என்ன மாதிரி கொண்டு வரலாம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நிகழும் ஒவ்வொரு விஷயங்களிலும், அது துன்பமாக இருந்தாலும் சரி, இன்பமாக இருந்தாலும் சரி, அந்த விடயங்கள் எல்லாம் எங்களை பாதிக்காது என்ற நிலையை நாங்கள் எங்களுக்கே உணர்த்த வேண்டும். சிறிது சிறிதாக உணர்த்த வேண்டும். அந்த நிலையை நாங்கள் முழுவதுமாக அடையும் போது நாங்கள் இறை திருவடிக்கு கிட்டே சென்று விடுவோம். ஆனால் அந்த நிலையை நாங்கள் முயற்சிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விடயத்திலும் நாங்கள் அதை அறிய வேண்டும். அந்த அறிந்த விடயத்தை நாங்கள் அந்த அறிந்த விடயங்களை நாங்கள் இந்த கோட்பாட்டின்படி உணர்வுக்கு கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வர பழகிவிட்டோமாக இருந்தால், நடக்கும் துன்பங்களாக இருந்தாலும் சரி, இன்பங்களாக இருந்தாலும் சரி, அது எங்களுடைய உடலை பொறுத்து இருக்கே தவிர எங்களுடைய ஆன்மாவை அது மாசுபடுத்தாது. ஆன்மா என்பது உண்மையானது. இந்த உடல் என்பது பொய்யானது. உடலில் தான் முழு விடயங்களும் நடைபெறுகின்றது. நாங்கள் அந்த நேரத்தில் எவ்வளவுதான் அதை அறிவு நிலையில் எடுத்திருந்தாலும் எங்களுடைய மனம் சொல்லும்படி, மனம் நினைக்கும்படி அந்த உடலில்தான் எல்லாம் நடைபெறுகின்றது என்று நினைத்து துன்பப்படுகின்றோம், துயரப்படுகின்றோம், கோபப்படுகின்றோம். ஆனால் இறுதியில் நாங்கள் அதை சிந்தித்து பார்க்கும்போது அது எங்களுடைய உடல் அல்ல, நாங்கள் அது உடலில்தான் நடைபெறுகின்றது, எங்களுடைய ஆன்மாவில் இல்லை என்பது தெரிய வருகின்றது. நாங்கள் இதை பற்றிய சித்தாந்த கருத்துக்களை இன்னொரு வகுப்பில் ஒரு ரெண்டு வகுப்பில் நான் உங்களுக்கு சத்சங்கத்திற்கு நல்ல விரிவாக கொண்டு வருகின்றேன். எங்களுடைய பேராசிரியர்கள் விளக்கம் தந்த முறைப்படி நாங்கள் அதை யோகத்தில் பார்க்கலாம். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் பாபாஜியின் தெய்வீய குரலிலிருந்து வந்த வாசிப்பின்படி, எங்களுடைய ஆன்மா தான் உண்மை, எங்களுடைய உடல் பொய்யானது என்றதை நாங்கள் மீண்டும் மீண்டும் கூவுவோம், மூன்றும் மூன்றும் எங்களுக்கே நாங்கள் சொல்லுவோம், அதை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வருவோம். அந்த உணர்வு நிலையை சிறிது சிறிதாக கொண்டு வரும் போது எங்களுடைய பயிற்சிகள் மூலம் அந்த உணர்வு நிலையை கொண்டு வரலாம். கொண்டு வரும் போது அந்த இன்றைய வாசிப்பில் சொன்ன கருத்தை நாங்கள் முழுமையாக பயன்படுத்துகின்றோம் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும். அடுத்ததாக, நேற்று சூரன் போர் நடந்து முடிந்தது. ஒரு நண்பர், நான் முந்தி முதல் முருகனை பற்றி பேசும்போது சில விடயங்கள் நான் முந்தி சொன்னதாகவும் அதை எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை பற்றி நான் கடந்த சத்சங்கத்தில் விடயங்கள் ஒன்றும் கொடுக்கவில்லை. ஆகவே அந்த விடயத்தை பற்றி மீண்டும் ஒரு முறை நீங்கள் சிறு தகவல்கள் தந்தால் தனக்கு நன்றாக இருக்கும் என்று அந்த விடயங்களையும் ஞாபகப்படுத்தினார். என்றபடியால் நான் அது போன சத்சங்கத்தில் முழுக்க முழுக்க யோகத்தை வைத்தே சூரன் முருக கந்த சஷ்டியை நாங்கள் பார்த்தோம். அதிலும் இன்னும் சில யோகத்துக்கு தேவையான விடயங்கள் நான் சொல்லவில்லை, அதை சொல்லும்படி கேட்டிருந்தார். அதை பற்றி இப்போது சிறிது பார்ப்போம். முதலாவதாக, இந்த சூரன் போரில் முருகன் சூரனை வதம் செய்கின்றார். நீங்கள் அந்த காலத்தில் இந்த சூரன் போரை கோயில்களில் பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். சூரன் என்பவர் மூன்று சகோதரங்கள் இருக்கின்றார்கள். முதலாவது சூரன், பெரிய சூரனுக்கு பெயர் சூரன் என்றும், இன்னொருதர் சிங்கமுகன் என்ற சூரன் என்றும், மற்றவர் தாரகன் என்ற சூரன் என்றும் மூன்று சூரன்மார் இருக்கினை. அந்த மூவரையும் தான் முருக கடவுள் வதம் செய்கின்றார் இந்த கந்த சஷ்டி முடிவில் வரும் சூரன் போரில். அதில் இளையவன் தான் தாரகன், அதற்கு நடுவில் இருப்பவன் சிங்கமுகன், மற்றவன் பெரிய சூரன். இவர்கள் மூவரும் மாயையினுடைய குழந்தைகள். அது வரலாறு, அந்த வரலாறுக்கு நான் செல்லவில்லை. உங்களுக்கு யோகத்தின்படி அவர்கள் மாயையினுடைய குழந்தைகள் என்று தெரிந்தால் ஓரளவு காணும். ஆதலால் தான் இந்த சூரன் போரே வந்தது. ஆகவே இந்த மாயையினுடைய குழந்தைகள் இந்த மூன்று சூரன்களிலும், இந்த மூன்று சூரன்களும் எங்களுடைய யோக கருத்தின்படி ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள். பெரிய சூரன் ஆணவமாகவும், நடுவில் இருக்கும் சிங்கமுகன் தன்மமாகவும், தாரகன் என்ற மூன்றாவது சூரன் மாயையாகவும் தொழிற்படுகின்றார். ஆகவே இந்த சூரன் போரில் கந்தன் இந்த மூன்று அசுரர்களையும் அழிக்கிறார். அவர்கள் தேவர்களை கொடுமைப்படுத்துவதால் என்பது இந்த கதை. அந்த கதையில் அவர் அந்த மூன்று அசுரர்களையும் அழைப்பதற்கு வேலை பாவிக்கின்றார். அந்த வேலுக்குரிய விளக்கம் ஞானம். ஆகவே அந்த வேலால் அந்த அசுரர்களை கொல்லும் போது, அதாவது ஞானத்தால் ஆணவ மலத்தை நாங்கள் அளிக்கின்றோம் எங்களுடைய யோகத்தில், சைவ சித்தாந்தத்தில் முழுமையாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த கருத்தை உடைய ஒரு போர் நடந்த முறைதான் இந்த கந்த சஷ்டி. அதை அந்த அன்பர் என்னிடம் கேட்டிருந்தார். அதை பற்றி சொல்லும்படி அதைவிட இன்னென்று ரெண்டு தகவல்கள் உங்களுக்கு அதிலிருந்து தரலாம். இந்த அசுரனை அழிக்கும் போது எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த அசுரனை அழிக்கும் போது முருக கடவுள் அவர் ஒரு முதல் ரெண்டு சகோதரத்தையும் அவர் அழித்துவிட்டு மூன்றாவதாக சூரனை அழிக்க புறப்பட்டு சென்று அழித்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு மாமரத்தின் பின்னால் ஒளிவதாகவும், அதுக்கு வேலினால் அந்த மாமரத்தை இரண்டு பாதியாக்கின்றார். அது அவருக்கு பின்னால் ஒளிந்திருந்த சூரனை நெஞ்சில் குத்தி அந்த வேல் அந்த சூரனை இரண்டு பகுதியாக பிரிக்கின்றது. அந்த ரெண்டு பகுதியாக பிரிக்கின்றது என்பது அந்த சூரன் தான் ஆணவ மலம். அந்த ஆணவ மலத்தை ஞானத்தால் ரெண்டு பகுதிகளாக பிரிக்கின்றார். அந்த ரெண்டு பகுதிகளும் தான் நான் எனது என்று நாங்கள் எங்களுடைய யோகத்திலும் சைவ சித்தாந்தத்திலும் சொல்லும் ஆணவ நிலை. ஆகவே அந்த ஆணவ நிலையை கூறு போட்டு நான் எனது என்பதை பிரிக்கின்றார் என்பது யோக கருத்து. அதைவிட இந்த இந்த சூரனை அப்படி பிரித்தவுடன் இந்த வேதாந்த கதையின்படி அது ஒன்று சேவலாகவும் மயிலாகவும் மாறுகின்றது. அந்த சேவலை அந்த நேரத்தில் இறைவன் அந்த ஆணவ மலத்தை முருகக் கடவுள் அந்த அசுரனை சூரனை அழித்த பின் அந்த சூரனுக்கு விமோசனம் கொடுக்கின்றார். சேவலை தனது கொடியாகவும் மயிலை தனது வாகனமாகவும் எடுத்துக்கொள்கின்றார். ஆகவே இந்த கதையிலிருந்து நாங்கள் எங்களுடைய யோகத்தில் என்ன தெரிய வேண்டுமென்றால், எங்களுடைய ஆணவ மலத்தை அழிப்பதுதான் எங்களுடைய யோக பயிற்சியின் இறுதி நோக்கம். அந்த அழிவு நடந்த பின் எங்களுக்கு ஆன்ம ஈடேற்றம் கிடைக்கின்றது. இறைவன் திருவடி, இறைவன் எங்களை நோக்கி வருகின்றார், அவருடைய திருவடி கிடைக்கின்றது என்பது சைவ சித்தாந்த கருத்து. யோகத்தில் கூட ஆன்ம ஈடேற்றம் நாங்கள் அடைகின்றோம். ஆகவே இந்த இந்த சூரன் போர் கதையில் இருந்து யோகத்திற்கு தேவையானது இந்த ஆணவ மலத்தில் இருக்கும் நான் எனது என்ற ரெண்டையும் உறுதியாக நாங்கள் இல்லாமல் செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய பயிற்சியின் வெற்றி. ஆகவே இந்த அசுரன் ஆணவ மலமாகத்தான் யோக முறைப்படி அந்த கதையில் இருக்கின்றார். ஆகவே அந்த 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 அசுரனை அழிக்கும் வரைக்கும் அவரிடம் இருந்த ஆணவத்தால் கடவுளை நிந்தித்து அதன் காரணமாக அந்த போரில் அவர் தோக்கின்றார், அழிகின்றார் என்பதுதான் அதன் கருத்து. ஆகவே அதுவரைக்கும் அந்த அசுரனை கெட்டவன் அசுரன் என்றெல்லோம் நாங்கள் கதைகளில் படிக்கின்றோம், அதை மனதில் கொண்டு வருகின்றோம். ஆனால் இறுதியாக அந்த அசுரனுக்கு கிடைத்த நிலை சேவலும் மயிலும், அந்த ரெண்டு நிலைகளிலும் அது இறைவனால் முருகனால் முருகக் கடவுளால் தனக்குரிய கொடியாகவும் வாகனமாகவும் கொடுக்கப்படுகின்றது. கடைசியாக அதே அசுரனை நாங்கள் கெட்டவன் அல்லது எங்களுக்கு பிடிக்காத ஒன்றென்று நினைத்த அந்த அசுரனை நாங்கள் சேவலும் மயிலுமாக வரும்போது, சேவல் போற்றி மயில் போற்றி முருகா போற்றி என்று முருகனுடன் சேர்ந்து போற்றி சொல்கின்றோம். ஆகவே எங்களுடைய ஆன்ம நிலையும் அதே போல்தான். நாங்கள் இந்த ஆணவத்துடன் கட்டுண்டு இருக்கும்போது, ஆணவ மலம் மேலோங்கி நிற்கும் போது எங்களுடைய ஆன்ம வெளிச்சம் எங்களுக்கு தெரிவதில்லை. இந்த ஆன்ம நிலையிலிருந்து நாங்கள் எங்களுடைய பயிற்சி மூலம் வெளியால் வந்துவிட்டால், நாங்கள் தத்துவம் அசி என்று சொன்னது போல் இந்த வாசிப்பில் நாங்கள் தான் இறைவனாகின்றோம். ஆகவே அந்த நிலையை நாங்கள் எட்டி பிடிக்க வேண்டும். ஆகவே அந்த நிலைக்குரிய ஒரு கதையாகவும் இந்த கந்தபுராண கதை அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு அந்த கதை அந்த விடயத்தை இன்று உங்களுக்கு கொணர்ந்திருக்கின்றேன் யோக முறைப்படி. அதைவிட இன்னொரு ஆச்சரியமான தகவலும் நான் சைவ சித்தாந்த பேராசிரியருடன் பேசும்போது எனக்கு தந்தார். அது எனக்கு இவ்வளவு நாளும் அந்த தகவல் தெரியாது. அது சைவ சித்தாந்தத்தில் அவர் தர தந்த தகவல். முருகன் ரெண்டு மயில் முருகன் தன்னுடைய நிலைகளில் பாவித்திருக்கின்றார். ஒன்றை சொல்லுவது இந்திர மயில் என்று, மற்றதை சொல்லுவது சூர மயில் என்று. இந்திர மயில் என்று சொல்வது அவர் தன்னுடைய போருக்கு பாவித்த மயில். சூரனுடன் போர் செய்யும் போது அவர் இந்திர மயிலில் தான் இருந்து கொண்டு அந்த போரை நடத்தினார் என்று. அது இந்திரனால் கொடுக்கப்பட்ட மயிலாக இருக்க வேண்டும், ஆகவே தான் அது இந்திர மயில் என்று பெயர் பெற்றது. ஆனால் போரின் பின் அவருக்கு மயிலாக அமைந்தது சூரன், அதான் சூர மயில். ஆகவே மயிலில் கூட ரெண்டு மயில்களை முருகக் கடவுள் வைத்திருக்கின்றார். அந்த சூர மயில் என்பது ஆணவத்தை ஒடுக்கி ஆணவ மலம் அற்ற நிலை. இந்திர மயில் அவர் ஆணவ நிலையில் இருக்கும் போது போருக்கு போகும் போது பாவித்த மயில் என்று கருத்து இருக்கின்றது யோக முறைப்படி. அதையும் உங்களுக்கு கொணர்கின்றேன். ஆகவே இந்த கந்த சஷ்டி, கந்த புராணம், முருகனுடைய இந்த நிகழ்வு எங்களுடைய யோகத்திற்கு முக்கியமானது. ஏனென்றால் முருகக் கடவுள் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியது. சிவனின் மகன் என்றுதான் நாங்கள் சைமயத்தில் படிக்கின்றோம். ஆனால் அவர் முழுக்க முழுக்க சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து உருவான பிள்ளைகள் ஆறு பிள்ளைகள் ஆறு தாமரைகளில் உருவானார்கள். அந்த ஆறு பேரையும் உமாதேவியார் அணைக்கும் போது அது ஆறுமுகக் கடவுளாக மாறியதாகவும் உண்டு. ஆகவே முருகன்தான் சிவன், சிவன்தான் முருகன் என்பதை நாங்கள் யோகத்தில் சிந்திக்க வேண்டும். அதனாலோ என்னவோ தெரியாது, பாபாஜி முருக மந்திரம் முருக அவதாரமாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார் யோகியாரால் பாபாஜியின் கருத்துப்படி. அதே நேரம் பாபாஜி சிவ தாண்டவமும் ஆடியுள்ளார். ஆகவே பாபாஜியை நாங்கள் முருகனாகவும் பார்க்கின்றோம், சிவனாகவும் பார்க்கின்றோம். ஆனால் வேதாந்தத்தில் சிவனும் முருகனும் ஒன்று என்றும் சொல்லப்படுகின்றது. சித்தாந்தத்திலும் அந்த குறிப்புகள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே நாங்கள் இன்றைய தினத்தில் அதை நினைவு கூறுவோம். முருக கடவுளை நாங்கள் யோக முறையில் தியானிப்போம், யோக முறையில் வழிபடுவோம், யோக முறையில் அவருடைய எங்களுடைய மூன்று மூச்சு காற்றுக்களிலும் அவரை உணர்வோம். எங்களுடைய பிராண உடம்பிற்குரிய கடவுளாக நாங்கள் அவரை யோக முறையில் பயிற்சியில் கொண்டு வருவோம் என்று சொல்லி இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து உங்கள் எல்லோரையும் இன்றைய கேலி வினா விடைகளுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம, ஓம் சரவண பவ. இப்போது